கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும், நான் சார்ந்திருக்கும் திருச்சி சபையாரின் அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபை இந்த ஒரு இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டில் நாம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக கூடி வந்து நம்முடைய பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் அவர் தருகின்ற மேலான வார்த்தைகளை கொண்டு அவருடைய குமாரனின் சாயலில் நாம் அனைவரும் வளர்வதற்கும் நம்முடைய தேவன் நாம் அனைவருக்கும் பாராட்டி தந்த இந்த நல்லதொரு வாய்ப்புக்காக முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அருமையாண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலமாக கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் இந்த வேளையில் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, முதலாவது தேவ செய்தியாக நாம் பார்க்கக்கூடிய வேத பாடத்தின் தலைப்பானது ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனங்களிலிருந்தும் நம்முடைய ஏழாம் தூதன் அவர்களுடைய எழுத்துக்களில் இருந்தும் நாம் ஒரு சில பகுதிகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு பாடத்தை நாம் மூன்று கோணங்கள் அடிப்படையில் அல்லது மூன்று கேள்விகளின் அடிப்படையில் இந்த ஒரு பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, ராஜரீக பிரமாணம் என்றால் என்ன? ராஜரீக பிரமாணம் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, ராஜரீக பிரமாணம் ஏன் கடைபிடிக்க வேண்டும்? இந்த கடைசி நாட்கள்ல புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கூடிய நாம் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் இந்த ராஜரீக பிரமாணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, ராஜரீக பிரமாணத்தை நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் நிறைவேற்றுவது எப்படி, அல்லது நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில இந்த ராஜரீக பிரமாணத்தை நடைமுறைப்படுத்துவது எப்படி? இந்த மூன்று கேள்விகளின் அடிப்படையில் இந்த ஒரு பாடமானது நாம் தியானிக்க இருக்கிறோம். கலந்து போகலாம். முதலாவது கேள்வி, ராஜரீக பிரமாணம் என்றால் என்ன? ராஜரீக பிரமாணம் என்றால் என்ன? பொதுவாகவே விசுவாசம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு நம்முடைய வேதாகமம் ஒரு சிறந்த பதிலை அங்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வேத வசனங்கள்ல எபிரேயர் 11:1 அதே போல ராஜரீக பிரமாணம் என்றால் என்ன, இந்த ஒரு கேள்விக்கு வேதாகமம் ஒரு அருமையான ஒரு பதிலை தரக்கூடியதாக இருக்குது. வசனம் வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 2:8
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள்.
பிரியமானவர்களே, இங்கு நாம் கவனிக்கிறோம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். இதுதான் ராஜரீக பிரமாணம். முதலாவது, இந்த பிரமாணத்திற்கு ஏன் ராஜரீகம் எனக்கூடிய வார்த்தை அங்க வந்திருக்குது? ஆங்கிலத்தில் ராயல், மற்ற மொழிபெயர்ப்புகள்ல நாம் போய் கடந்து பார்க்கும்போது கிங்லி. அப்ப ஒரு ராஜா, அந்த ராஜாவின் மூலமாக இந்த ஒரு பிரமாணமானது தரப்பட்டிருக்கிறது. யார் அந்த ராஜா என்று நாம் பார்க்கும்போது அண்ட சராசரங்களை ஆளுகை செய்யக்கூடிய முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவன் மகாராஜா, அவர் மூலமாக இந்த ஒரு பிரமாணமானது நமக்கு இந்த கடைசி நாட்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. முதன் முதலாக இந்த ஒரு பிரமாணம் வேதத்தில் குறிப்பாக மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இந்த ஒரு பிரமாணமானது கொடுக்கப்பட்டிருக்குது. வசனம் ஏவியராகமும் 19:18
மாத்திரம்
நாம் வாசிக்கலாம்.
பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர்.
நான் கர்த்தர். அங்க தேவன் அவருடைய சிக்னேச்சர் அங்க கையெழுத்து அவர் போடுறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த ஒரு பிரமாணத்தை அவர் நமக்காக தந்திருக்கிறார். பிற்பாடு நம்முடைய அருமை ஆண்டவர் அவர் முதலாம் வருகையில வந்திருக்கும் போது இந்த ஒரு பிரமாணத்தினுடைய சாராம்சத்தின்படி அவர் வாழ்ந்து நமக்காக ஒரு வழிகாட்டியை அவர் காண்பித்திருக்கிறார். வசனம் வாசிக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷத்துல 13:34 நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்ப இன்றைய தியானம் நாம் என்னவென்று பார்க்கும்போது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லும் போது அது அன்பின் பிரமாணமாக காணப்படுகிறது. இந்த அன்பின் பிரமாணத்தினுடைய சாராம்சம் நாம் கவனிக்கிறோம். அந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உன்னிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்று அந்த வசனம் பேசப்படல. உன்னிடத்தில் நீ எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறாயோ அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அதுதான் இந்த பிரமாணத்தினுடைய நோக்கம். நம்மிடத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம்? உதாரணத்திற்கு நம்முடைய சரீரத்தில் ஏதாவது நோய்வாய்ப்படும் போது உடனே என்ன செய்யறோம்? மருத்துவரை நம்ம அணுகி அதற்கான மருந்து மாத்திரைகளை நம்ம உட்கொள்றோம். நம்முடைய சரீரத்துக்கு ஒரு கேர் கொடுக்கிறோம், ஒரு அக்கறை, ஒரு கவனிப்பு கொடுக்கிறோம் பாருங்க. இதே போலதான் இந்த அக்கறை, இந்த கவனிப்பு, இந்த முக்கியத்துவம் பிறனிடத்திலும் நாம் செலுத்த வேண்டும். இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் நாம் சொல்லும் பொழுது நம்முடைய நற்பெயரை கெடுக்காத அளவுக்கு அல்லது நமக்கென்று ஒரு ஒரு ஸ்தானம் ஒன்று இருக்கும், அந்த நிலையை நாம் விட்டு கொடுக்காத அளவுக்கு சில நேரங்களில் நாம் நடந்து கொள்வோம். நமக்கு எதிராக எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் தீமை பேசிவிடக் கூடாது நினைக்கிறோமா இல்லைங்களா? அந்த முக்கியத்துவம் தான். எனக்கு எதிராக எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் தீமை பேசிவிடக் கூடாது, என்னை தவறாக பார்த்துவிடக் கூடாது என்ற ஒரு கவனிப்பு கொடுக்கிறோம் பாருங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பாருங்க, நம்முடைய நற்பெயருக்கும் நம்முடைய சரீரத்திற்கும். இதே கவனம் தான், இதே இந்த ஒரு அன்பு தான் பிறனிடத்திலும் நாம் செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இதனுடைய சாராம்சம் ரொம்ப அழகாக நாம் பார்க்கும்போது நம்முடைய 7வது எழுத்துக்கள்ல யார் நமக்கு பிறன், யார் நமக்கு பிறன், நாம் யாரை சொல்லலாம் அல்லது யாருக்கு நம்ம முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கலாம்? சரசுடைய எழுத்துக்கள்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நாம் கவனிக்கிறோம். நான் புது சிருஷ்டி என்று சொல்லும் போது எனக்கு பிறன் யார்? எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அந்த எம் எனக்கூடிய அந்த ஒரு கோடு, அதில் தான் அந்த அர்ப்பணிப்பு செய்திட்ட அனைத்து சகோதர சகோதரிகளிலும் அந்த நிலையில் அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே புது சிருஷ்டிகளாகிய நமக்கு பிறனாக இருக்கிறாங்க. அப்ப முதலாவது முக்கியத்துவம் இந்த அன்பானது நாம் யாருக்கு காட்ட வேண்டும் என்றால் நம்முடைய உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி. இரண்டாவது நாம் யாரை சொல்லலாம்? அதற்கு பிறனாக நாம் யாரை முக்கியத்துவப்படுத்தி பேச வேண்டியது இருக்குன்னா நம்முடைய மாம்சீக குடும்பம், நம்முடைய பெற்றோர்கள், இவர்களிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். மற்றும் இறுதியாக நாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, நாம் படிக்கக்கூடிய இடங்கள்ல, அல்லது அண்டை அயலர்கள், அண்டை வீட்டார்கள், அவர்கள் மத்தியிலையும் நாம் இந்த ஒரு ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்தை நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கு வரக்கூடிய அன்பு நாம் அநேக முறை சத்தியங்கள் நாம் கேட்டிருக்கிறோம். இங்கு வரக்கூடிய அன்பு, இங்கு வரக்கூடிய மூல வார்த்தை அகாபே. இந்த அகாபே என்று சொல்லும்போது சுயநலம் இல்லாத ஒரு அன்பு, தியாக மனமுள்ள ஒரு அன்பு, எதையும் எதிர்பார்க்காத, பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு அன்பு தான் இந்த அகாபே அன்பு. இந்த அன்பை முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவன் உலகத்தார்கள் மத்தியில் அவர் வெளிப்படுத்தினாரு. தன்னுடைய குமாரனை இந்த பூமியில தந்து, யோவான் சுவிசேஷம் 3:16 நாம் கவனிக்கிறோம், தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தன்னுடைய குமாரனை கொடுத்து. எதையும் அவர் எதிர்பார்க்கல. அங்கு வரக்கூடிய அன்பு அகாது. இந்த அன்பை தான், இதுதான் பிதாவின் தாயல். இந்த பிதாவின் தாயல் என்ன என்பதை முதலாம் வருகையில் நம்முடைய அருமை ஆண்டவர் அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் அந்த கல்வாரி சிலுவையில் தன்னை பலியாக செலுத்தும் போது அந்த நோக்கம், அந்த தாற்பரியம் எதன் அடிப்படையில தான் அது காணப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது இந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணம். இதை பற்றி சௌரசலுடைய எழுத்துக்கள் நாம் வாசிக்கலாம். 55:55
அந்த சாயலானது அன்பே, ஏனென்றால் பிதா அன்பாக இருக்கிறது போல் கிறிஸ்துவும் அன்பாகவே இருக்கிறார். இதுவே பிதாவின் சாயல் என வெளிப்படுத்தினார்.
பிரியமானவர்களே, பிதாவின் சாயல் என்று நாம் சொல்லும் போது பிரதானமாக நாம் கவனிக்கக்கூடியது என்னவென்றால் அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. இந்த சாயலை தான் நம்முடைய அருமையாண்டவர் முதலாம் வருகையில் வெளிப்படுத்தினார். நான் பிதாவினுடைய தற்சொருபமாக இருக்கிறேன் என்பதை அவருடைய குணலட்சணங்கள் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த குணம்தான் பிதாவின் அன்பு. நீங்களும் நானும் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவின் சாயல் என்று சொல்லும் போதும், பிதாவின் சாயல் என்று சொல்லும் போதும், அதை எதைதான் பொருள்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது அன்பு. இந்த அன்பு கடைசி நாட்களில் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் அதிகமாக இந்த அன்பில் தான் காணப்படும். இந்த அன்பில் நாம் முதிர்ச்சி அடைந்தால் மாத்திரமே நமக்கான பரிசை நாம் பெற முடியும். இது முதலாவது கேள்வியை நாம் இதோடு நிறைவு செய்கிறோம். ராஜரீக பிரமாணம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு இவ்வளவு தூரம் நாம் சிறிதளவு ஒரு முன்னுரையை நாம் பார்த்திருக்கிறோம். இரண்டாவது கேள்வி நாம் கடந்து போகலாம். ராஜரீக பிரமாணம் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில கடைபிடிப்பதன் நோக்கம் என்ன, எந்த அளவுக்கு இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஒரு பிரமாணம் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கடைசி நாட்கள், இந்த கடைசி நாட்கள்ல கிறிஸ்துவின் சாயல் என்று சொல்லும் போது அந்த சாயலை நோக்கி நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய கிரியைகள் அல்லது நோக்கங்கள் காணப்படுகிறது. இதை நாம் ஒரு 7 பகுதிகளாக அல்லது 7 காரியங்களாக இதை நாம் முக்கியத்துவம் படுத்த இருக்கிறோம். ரசலுடைய எழுத்துக்கள்ல இருந்தும் வேத வசனங்கள்ல இருந்தும் இந்த பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய அருமை ஆண்டவரும் சரி, ஆதி அப்போஸ்தலர்களும் சரி, அநேக இடங்கள்ல அவர்களுடைய நிறுவனங்கள்ல இந்த அன்பின் பிரமாணமாகிய ராஜரீக பிரமாணத்தை அநேக இடங்கள்ல அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் இந்த கடைசி நாட்களில் அன்பில் நாம் பூரணப்பட வேண்டும் என்பது. முதலாவது ஒரு நோக்கம் அல்லது முக்கியத்துவம் நாம் பார்க்கலாம். ராஜரீக பிரமாணத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில புரிந்து கொள்வதன் முக்கியத்துவம் என்ன? முதலாவது காரியம், ஒரு வசனத்தை நாம் வாசித்து இந்த ஒரு பகுதிக்குள் நாம் கடந்து போகலாம். 1 பேதுரு 2:9
நீங்களோ
உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
பிரியமானவர்களே, அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நீங்களும் நானும் இந்த அழைப்புல வந்திருக்கிறோடைய நோக்கம், ஒரு விதமான நோக்கத்தை இங்க வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த வசனம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தார், முழு உலக ஜனங்களை 1000 வருடம் முழுவதும் இனி வர இருக்கக்கூடிய யுகா யுகங்களிலும் அவர்களை ஆளுகை செய்வதற்கு ஆசீர்வதிப்பதற்கு அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார் எனக்கூடிய நிலைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றினால் மாத்திரமே அது சாத்தியப்படும். புரியுதுங்களா? ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார் என்று சொல்லும் போது அந்த நிலையானது இப்பொழுது நமக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில இந்த அன்பின் பிரமாணமாகிய ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் மாத்திரமே ராஜரீக கூட்டத்தார் எனக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை பற்றி சகோதரர்களுடைய எழுத்துக்கள்ல நாம் கவனிக்கலாம். 23-29 அந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தைகள் மட்டும் வாசிங்க. மேலும்
இந்த அன்பின் பிரமாணமானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம் இருதயத்தையும் கிரியையும் ஆளுகை செய்ய நினைவில் கொள்ள வேண்டும்.
ரொம்ப அருமையான அந்த வார்த்தைகள். ஆங்கிலத்தில் ரூல், ராஜா எப்படி தன்னுடைய நாட்டு மக்களை நாட்டையும் அவர் ரூல் பண்ணுவாரோ, ஆளுகை செய்வாரோ, அதே போல ராஜரீக பிரமாணம் என்று சொல்லும் போது முதலாவது உலக ஜனங்களை நாம் ஆளுகை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய இருதயங்களை நம்ம என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். எதன் மூலமாக? ராஜரீக பிரமாணத்தை, அன்பின் பிரமாணத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்ய அனுமதித்தால் மாத்திரமே இந்த ஒரு பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற முடியும். மீண்டுமாக ரீப்ரிண்ட் 55-55 வாசிக்க வேண்டாம். கிறிஸ்துவின் நாமத்தில் பிரதிஷ்டை செய்த அனைவருக்குள்ளும் இந்த அன்பின் பிரமாணமானது ஆளுகை செய்ய வேண்டும். இந்த பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தை இப்பொழுது நாம் உணர்ந்திருக்கிறோம். முதலாவது இந்த மாம்சீக வாழ்க்கையில, இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ராஜரீக பிரமாணமாகிய இந்த அன்பின் பிரமாணத்தை முதலாவது நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்தால் மாத்திரமே உலக ஜனங்களை ஆளுகை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும். அடுத்த இரண்டாவது முக்கியத்துவம் நாம் கடந்து போகலாம். இரண்டாவது முக்கியத்துவம் நாம் பார்க்கும்போது இந்த ராஜரீக பிரமாணத்தின் முக்கியத்துவம், சிறிது தினங்களுக்கு முன்பதாக நாம் அனைவரும் நம்முடைய அருமை ஆண்டவருடைய மரணத்தை அனுசரிக்கும் விதமாக அந்த நினைவுகூறுதல் நாளில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கோம். நம்முடைய அருமை ஆண்டவருடைய மரணம், அந்த மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த இரண்டு அடையாளங்கள், அந்த நோக்கம், அந்த தாற்பரியத்தை நாம் அனைவரும் புரிந்திருப்போம். அந்த தாற்பரியம், அந்த அடையாளங்களின் நோக்கம் எதன் அடிப்படையில தான் அது காணப்படுகிறது என்று சொல்லும் போது இந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணம். பிரியமானவர்களே, அந்த நோக்கத்தை உணர்ந்துதான், அந்த அடையாளத்தின் நோக்கத்தை உணர்ந்துதான் சிறிது தினங்களுக்கு முன்பதாக அந்த அடையாளங்களை நம்ம பங்கெடுத்திருக்கிறோம். அப்ப அந்த அன்பின் பிரமாணம், இந்த ராஜரீக பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினால் அந்த அடையாளங்களுக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்ந்ததாக அர்த்தம். இதனுடைய சாராம்சம் வேத வசனங்கள்ல ரொம்ப அருமையாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 15-13 வாசிக்கலாம்.
ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும்
அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை.
வேதத்துல கொடுக்கப்பட்ட வசனங்கள்ல ரொம்ப அருமையான ஒரு வசனம் இது. நம்முடைய அருமை ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்த நோக்கத்தை தாற்பரியத்தை இங்கு நாம் வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும். இந்த நோக்கத்தை புரிந்து மேலும் ஒரு வசனம் நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 3:16.
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இனதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம்.
பிரியமானவர்களே, அன்பு எனக்கூடிய கடன், நாம் அனைவரும் அதை செலுத்த வேண்டும். பொதுவாக கடன் வாங்கினா அதை என்ன பண்ணியே ஆகணும், திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு வகைகள்ல நீங்களும் நானும் கடனாளிகளாக இருக்கிறோம். எதை செலுத்துவதற்கு? அன்பை செலுத்துவதற்கு. நம்முடைய உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் மத்தியில நம்ம அன்பு செலுத்துவதற்கு நம்ம என்னவா இருக்கோமா? கடனாளிகளாக இருக்கிறோம். இதை கட்டாயம் நாம் செலுத்த வேண்டும். எப்படி வாசிக்கலாம்? 55:55
ராஜரீக ஆச்சாரியத்துவத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் தமக்கான சிறப்பு மிக்க ஊழியத்தையும் தமக்கான பணியையும் தமக்கான அழைப்பையும் தியாக பலி ஆகுவதற்கே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதுவே அன்பின் ஆவி, எஜமானின் ஆவி.
பிரியமானவர்களே, இங்கு நாம் கவனிக்கிறோம், இதுதான் அன்பின் ஆவி, இதுதான் நம்முடைய எஜமானின் ஆவி. நம்முடைய அருமை ஆண்டவர் இந்த அன்பின் ஆவியை தான் முதலாம் வருகையில வெளிப்படுத்தி நமக்காக இவ்வளவு பாடுகள் பட்டு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் இந்த அன்பின் ஆவியில் கடன்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது இந்த அன்பின் ஆவியில் வளர வேண்டும். இந்த அன்பின் ஆவிகளில் பிறனுக்கு உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நாம் திருப்பி செலுத்துவதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். இது இரண்டாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரசூலுடைய எழுத்துக்கள்லையும் வேத வசனங்களையும் காணப்படக்கூடிய ஒரு சாரம்சம். அடுத்து 3வது, இந்த ராஜரீக பிரமாணத்தின் 3வது முக்கியத்துவம் என்ன? ரசூலுடைய எழுத்துக்கள்ல நாம் வாசிக்கலாம், 23:29. அன்புல இருந்து எந்த ஆதாரமும் இல்லை, அது வரைக்கும் வாசிச்சா போதும்.
அன்பு, தயவு, இரக்கம், சாந்தம், நற்குணம் ஆகிய இந்த புது உடன்படிக்கைக்கு இசைவாக இல்லாதவர் எந்த நிலையிலும் தேவனுடைய புத்திரராகவும் கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளாகவும் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்பதற்கு அவருடைய வார்த்தையில் எந்த ஆதாரமும் இல்லை.
ஒரு அருமையான எச்சரிப்பு, ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பு. நீங்களும் நானும் இந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், அல்லது அன்பின் சாயலில் நாம் அனைவரும் வளர வேண்டும் என்று சொல்லும் போது இந்த அன்பில் வளராத சகோதர சகோதரிகள் தேவனுடைய பார்வையில் புத்திரராக அங்கீகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. தேவனுடைய புத்திரராகவும் சரி, கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது ரொம்ப நான் கவனம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு பாடம். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நீண்ட வருடங்களாக இந்த அழைப்பில் காணப்படலாம், அல்லது சபைகளில் ஒரு சில முக்கியமான ஸ்தானங்கள் அல்லது பொறுப்புகளில் காணப்படலாம். ஆனால் ராஜரீக பிரமாணமாகிய இந்த அன்பின் பிரமாணம் நம்முடைய இருதயங்களில் கிரியை செய்யவில்லை என்றால் தேவனுடைய புத்திரராகவும் கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளாகவும் நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். எச்சரிப்பு. இப்ப இவ்வளவு நாட்கள் நம்ம பயணித்த காலங்கள் வருடங்கள் வீண். வசனம் வாசிக்கலாம், 1 யோவான் 2:9.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே
இருவரைக்கும் அவர் இருளதா இருந்துகிட்டு இருக்கிறார். காலங்கள் கடந்து போனாலும் சொல்லிக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம் காலங்களை கணக்கிட்டு, ஆனால் இந்த அன்பின் பிரமாணமாகிய உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம அன்பு காண்பிக்க தவறும் போது, இரக்கம் காண்பிக்க தவறும் போது, நாம் இதுவரைக்கும் இருளில்தான் நாம் காணப்படுகிறோம். இருள் என்று சொல்லும் போது அது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அற்ற நிலை. அந்த நிலைகளில் நீங்களும் நானும் காணப்படுகிறேனா என்பதுதான் நமக்கு உண்டான ஒரு எச்சரிப்பு இந்த ஒரு பாடத்தின் மூலமாக. அடுத்து நான்காவது ஒரு முக்கியத்துவம், இந்த ராஜரீக பிரமாணத்தினுடைய முக்கியத்துவம் ரசூலுடைய எழுத்துக்கள்ல நாம் வாசிக்கிறோம். 23-29.
அன்பானது நம்மை ஆண்டு கொள்ள மற்றும் கட்டுப்படுத்தும் கோட்பாடாகவும் ஏற்றுக்கொண்ட மனிதனின் வாழ்க்கையில் இந்த புது உடன்படிக்கையின் பிரமாணமானது நம்முடைய ஒவ்வொரு கிரியையிலும் வார்த்தையிலும் சிந்தையிலும் இருந்தால், அவன் தான் வளர்க்கும் குதிரையின் மீதும் நாயின் மீதும் அவனுடைய கோழிகள் மீதும் அவன் ஈடுபடும் அனைத்திலும் அன்பாக இருப்பான்.
ரொம்ப அருமையான இது ஒரு பகுதி, இது கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. இந்த ராஜரீக பிரமாணம் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்ய துவங்கும் போது, ஐந்தறிவு கொண்ட வாயில்லாத மிருக ஜீவன்கள் மத்தியிலும் தீங்குகள் இழைப்பதற்கு நம்முடைய இருதயமானது தூண்டப்படாது. சில நேரங்கள் அப்படியும் செய்திருக்கிறோம். சின்ன இரும்பு அது பாட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் அதை போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த அன்பின் பிரமாணத்தில் யார் ஒருவர் வளர ஆரம்பிக்கிறார்களோ, அந்த சாயலை நோக்கி வளரும் போது ஐந்தறிவு கொண்ட மிருக ஜீவன்கள் மத்தியிலும் அவர் இரக்கமுள்ளவராக இருப்பதற்கு காணப்படும். அதுலேயும் குறிப்பாக இந்த பகுதிகளில் நம்ம வாசித்து கொண்டே வரும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஐந்தறிவு கொண்ட மிருக ஜீவன்கள் மத்தியிலேயே இந்த ராஜரீக பிரமாணம் நம்முடைய இருதயங்களில் கிரியை செய்யும் போது ஒரு இரக்கம் ஒரு அன்பு நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். அப்ப ஆறறிவு கொண்ட நம்முடைய உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மனிதர்கள் மீது இந்த இரக்கம் எந்த அளவுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அன்பின் பிரமாணம், இந்த ராஜரீக பிரமாணம் சரியாக நம்முடைய இருதயங்களில் கிரியை செய்ய ஆரம்பித்து நாம் கடந்து போகும்போது நமக்கு அன்பு செலுத்துபவர்கள் மத்தியில அன்பு செலுத்துவது மாத்திரம் இல்லாமல், நமக்கு யார் யாரெல்லாம் தீங்கு செய்யறாங்களோ, அல்லது நம்ம யாரையாலும் நமக்கு எதிரிகளாக இருக்கிறாங்களோ அல்லது எதிரிகளாக நினைக்கிறாங்களோ, அவர்கள் மத்தியிலையும் தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்கள் மத்தியில அன்பு செய்யவும் இரக்கம் காண்பிக்கவும் இந்த பிரமாணமானது தூண்டப்படும். இதுதான் பிதாவின் சாயல், இதுதான் கிறிஸ்துவின் சாயல். இந்த சாயலில் வளருவதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வசனம் வாசிக்கலாம், 1 யோவான் 4:20.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
பிரியமானவர்கள், இதெல்லாம் பரிச்சயமான வசன பகுதிகள், நேரடி அர்த்தத்தில் தான் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். காணக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில நம்ம அன்பு செலுத்தாத போது, காணாத பார்க்க இயலாத தேவனிடத்தில் நம்ம எப்படி நம்மால அன்பு செலுத்த முடியும், ஒரு கேள்வி எங்க கேட்கப்படும். அடுத்த 5வது பகுதி நாம் கடந்து போகலாம், நேரம் நமக்கு குறைவாக இருக்குது. 5வது முக்கியத்துவம், இதை ரசூலுடைய எழுத்துக்களை நாம் வாசிக்கலாம். ரீபிரிண்ட் 55:55 அந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தைகள் மாத்திரம் நீங்க வாசிக்கலாம். இந்த ஆவி மேலோங்கினால்
அப்போஸ்தலர் மேலும் சுட்டி காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 12:24-26 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிருக்க வேண்டாம்.
அடுத்து இறுதியாக சில சமயங்களில்
அன்பின் வார்த்தைகளினாலும் அன்பின் வஸ்திரத்தால் மறைக்க மூடலிட முயற்சிக்க வேண்டாம்.
பிரியமானவர்களே, இங்கு 5வது ஒரு முக்கியத்துவத்தை பற்றி நாம் கவனிக்கிறோம். இந்த ஆவி மேலோங்கினால், எந்த ஆவி? அன்பின் ஆவி மேலோங்க துவங்கும் போது நம்முடைய உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்கள் மத்தியில சில பலவீனங்கள் வெளிப்படும் போது அவர்கள் மத்தியில இரக்கமாக அன்போடு இருப்பதற்கு இந்த ஒரு பிரமாணமானது உதவி செய்யும். ஒருவேளை இந்த அன்பின் ஆவி சரியாக செயல்படாத போது அந்த இடத்துல என்னன்னா வரும் தெரியுங்களா? 1வது மனஸ்தாபங்கள், இறுதியாக அதை எதற்கு தான் வழி நடத்தும்? சபையின் பிரிவுக்கு, சபையின் பிரிவுக்கு தான் இது வழி நடத்தும். அதான் சகோதரர்களுடைய எழுத்துக்கள்ல வாசிக்கிறோம். சில நேரங்களில் சில சகோதர சகோதரிகள் பலவீனங்கள்ல அவர்கள் தவறு செய்யும் போது அன்பு எனக்கூடிய ஒரு வஸ்திரத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், மூடுவதற்கு முயற்சி செய்யும். அதை எப்போதுமே நாம் ஆயத்தத்தோடு காணப்பட்டால் மாத்திரமே அது சாத்தியமாகும். இது ஐந்தாவது ஒரு பகுதி. ஆறாவது ஒரு முக்கியத்துவம் சகோதரர்களுடைய எழுத்துக்களை 27-35 வாசிக்கலாம் முழுமையாக.
தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் நம்மேல் வைத்திருக்கும் அந்த தெய்வீக அன்பை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற முக்கிய காரணத்திற்காகவே நமக்கு எல்லா வாக்கு தத்துவங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது.
கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நமக்கு எல்லா வாக்கு தத்துவங்களும் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னவென்றால் நாம் அனைவரும் இந்த தெய்வீக அன்பில் வளர வேண்டும். வேதாகமம் கொடுக்கப்பட்ட நோக்கமே நாம் சொல்லலாம். வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே தேவன் அன்பாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது நாமும் அந்த சாயலில் வளர வேண்டும். இதை பற்றி இன்னும் நம்ம அதிகமாக ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த சகோதரர்களுடைய எழுத்துக்கள்ல செப்டம்பர் மாதம் 17 இரவின் இனிய கீதங்கள் அதுல நாம் வாசிக்கிறோம். இந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்ற இவர்கள் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த அன்பின் சாயலை அடைவது எளிதல்ல. சில நேரங்களில் சில இடங்களில் சுயம் நம்மை தடுக்கும். இருந்தாலும் போராட்டத்தின் மத்தியில தான் இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற முடியும். இதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் பயிற்சி செய்யணும். அடுத்ததாக மார்ச் 16 பரலோக மன்னாவில் இதை நாம் முழுமையாக வாசிக்கலாம்.
விழிப்புடன் சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக இருக்கும் ஒவ்வொரு சகோதரருக்கும் முடிவாக கொடுக்கப்படும் பரீட்சை சகோதர அன்பே. இது அநேகரை விழுந்து போக செய்யக்கூடியது. இதை அநேகர் நிறைவேற்றக்கூடாதவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய சாக்கியத்தை பெற தகுதியற்றவர்களாக போய்விடக்கூடும்.
பிரியமானவர்கள், இதெல்லாம் நாம் இந்த கடைசி நாட்கள்ல மீண்டுமாக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கக்கூடிய காரியங்கள். இறுதியாக நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சை என்னவென்றால் சகோதர அன்பு. இந்த அன்புல அநேகர் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் நானும் அந்த நிலையில் காணப்படக்கூடாது என்பதற்காக தான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்படுது. இதையும் நம்ம உதாசீனப்படுத்தும் போது அது நஷ்டம்தான் நம்ம அனைவருக்கும். ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற தகுதியற்றவர்களாக போய்விடக் கூடும். இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றாமல் போகும்போது இறுதியாக கடைசியான ஒரு எச்சரிப்பு நாம் கவனிக்கலாம். இந்த ராஜரீக பிரமாணத்தின் முக்கியத்துவம் பற்றி சகோதரருடைய எழுத்துக்கள்ல 23-29.
எனவே நாம் பொன்னான பிரமாணத்தை பின்பற்ற தவறினால் கிருபையின் உடன்படிக்கையை நிராகரிப்பவராக அடையாளப்படுத்தப்படுவோம் மற்றும் தேவனுடைய தெய்வீக தயவை அசட்டை செய்வோராகவும் புது உடன்படிக்கையின் இந்த தயவை நமக்கு கிடைக்க செய்த மற்றும் பிரகாசிப்பிக்கப்பட்ட மாபெரும் தியாக பலியை மிதிப்பவராக காணப்படுவோம்.
கவனம் கொடுக்க வேண்டிய வார்த்தைகள் மீண்டுமாக இந்த பொன்னான பிரமாணம் என்று சொல்லும் போது ராஜரீக பிரமாணம், அன்பின் பிரமாணம், இதை நாம் பின்பற்ற தவறினால். இவ்வளவு எச்சரிப்புகள் கொடுத்தும் இவ்வளவு ஆலோசனைகள் சொல்லியும் நாம் பின்பற்ற தவறும் போது கர்த்தருடைய தயவை நம்ம என்ன செய்கிறோமா, அசட்டை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்காக செலுத்தின அந்த ஒரு ஈடுபலி, அந்த ஒரு தியாக பலியை காலின் கீழ் போட்டு மிதிக்கக்கூடியவராக இருக்கும். இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் கடைபிடிக்காமல் இருக்கும்போது இதனுடைய விளைவு நீங்க அடுத்த ஸ்லைடில் வாசிக்கலாம். இத்தகைய போக்கு புத்திசாலித்தனமாகவோ மற்றும் வேண்டுமென்றோ தொடர்ந்தால் அது இரண்டாம் மரணத்தையே விளைவிக்கும். ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தைகள். ராஜரீக பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாத அனைவரும் இரண்டாம் மரணத்திற்குள்ளாக கடந்து போவார். இங்க நம்ம கூடி வந்திருக்கிறோடைய எண்ணிக்கை எவ்வளவுங்க? ஒரு 1500 வைத்துக் கொள்ளலாமா, அல்லது 2000? 1500 2000 இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்தை நாம் அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்க தவறும் போது, அதை அசட்டை செய்யும் போது நாம் கர்த்தருடைய கரத்தில் விழுந்து போவோம். இதற்கு அநேக இடங்கள்ல சுவரசலுடைய எழுத்துக்கள்ல ஆதாரங்கள் இருக்கு. அடுத்த ஸ்லைடு நீங்க 23-29 அந்த பிரமாணத்தின் வார்த்தைகளை மனமுந்து வேண்டுமென்றே நிந்தித்து நிராகரிப்பவர் மரணத்திற்கு பாத்திரமானவர். அடுத்த ஸ்லைடு 23-29 இது ஆச்சரியம் அல்ல அப்படின்றார். இந்த நிலைதான் அடுத்த யுகத்திலும், அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியிலும் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். சுவிசேஷ யுகத்திலும் சரி, 1000 வருட அரசாட்சியிலும் சரி, இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா, இந்த பூமியில ஜீவனோடு பிறந்த ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு மனுஷியும் பிதாவின் சாயலாகிய இந்த அன்பின் சாயலில் பூரணமடைய வேண்டும். இந்த பிரமாணத்திற்கு எதிராக நிற்பவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணத்தில் பங்கடைவார்கள். இவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக அங்கீகரிக்கப்படுறது இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் கடன் பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவின் சபையாகிய நாம் கடன் பெற்றிருக்கிறோம் இந்த அன்பின் கடனை. இதை நாம் திருப்பி செலுத்தியே ஆகும். உலக ஜனங்களும் கடன் பெற்றிருக்கிறாங்க, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக கடன் பெற்றிருக்கிறாங்க. அந்த ஒரு கடனை அவர்கள் திருப்பி செலுத்தி ஆகணும். உலகத்தில் ஒரு வழக்க சொல் இருக்கு. என்ன வழக்க சொல்? கடன் அன்பை முறிக்கும். பாருங்க, இந்த அன்பின் எனக்குரிய ஒரு கடனை நாம் கட்டாயம் திருப்பி செலுத்தி ஆகணும். திருப்பி செலுத்த இயலாத போது ஜீவிக்கக்கூடிய உரிமையை இந்த பூமியில் நாம் இழந்து போவோம். அடுத்து ரீப்ரின் 55-55 1000 ஆண்டு ராஜ்யத்தின் பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்திற்கு இணங்காத அனைவரும் இரண்டாம் மரணத்தின் மூலம் துண்டிக்கப்படுவார்கள். அடுத்த ஸ்லைடு. காரணம் என்னவென்றால், அந்த வார்த்தையை அவர் அருமையாக முன்வைக்கிறாரு. அன்பு எனக்கூடிய 3 வார்த்தைக்கு எதிராக சுயம் எனக்கூடிய ஒரு 3 வார்த்தை அங்க என்ன ஆயிருது? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நினைவு கூறுதல் புத்தகத்துல இந்த எசேக்கியாவின் பஸ்காவில் இறுதியாக சௌரசலுடைய எழுத்துக்கள் நாம் பார்க்கும்போது சுயம் அல்லது சுயநலம் என்பது ஒரு லேகியோன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். ரோம படைப்பிரிவுல ஒரு வகையான படைப்பிரிவுக்கு லேகியன் என்று பெயர். அதுல கிட்டத்தட்ட 6000 படை வீரர்கள் காணப்படுறாங்க. இந்த சுயம் எனக்கூடிய லேகியனுக்குள்ள பொறாமை, மனமேட்டிமை, பண ஆசை, பொருளாசை, தீமை பேசுதல், இது மாதிரி பல மாம்சீக பலவீனங்கள், பாவங்கள் அது அடங்கி இருக்கு. இதில் ஒருவர் பூரணமாகும் போது அவர் இரண்டாம் மரணத்தில் பங்கடைவார். இதுதான் இந்த ஒரு பிரமாணத்தினுடைய முக்கியத்துவம். நீங்களும் நானும் இந்த அன்பு எனக்கூடிய பிரமாணத்தை நிச்சயமாக கண்டிப்பாக நாம் திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும். இந்த சாயலில் நாம் அனைவரும் பூரணப்பட வேண்டும். இது 2வது கேள்விக்கான பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். 3வது கேள்வி நாம் கடந்து போகலாம். இந்த ராஜரீக பிரமாணத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நிறைவேற்றுவது எப்படி? வாசிக்கலாம், ரொம்ப அருமையான ஒரு வசனம், கலாத்தியர் 6:2.
ஒருவர் பாரத்தை பாரங்களை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.
பிரியமானவர்களே, இங்கே நாம் வசனம் வாசிக்கிறோம், ஒருவர் பாரத்தை. ஆங்கிலத்தில் பன்மையில் வந்திருக்குது, ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து. இந்த பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவின் பிரமாணம் என்று சொல்லும் போது, நீங்க அடுத்த ஸ்லைடு போயிருங்க பிரதர், ராஜரீக பிரமாணம் என்று சொல்லும் போதும் கிறிஸ்துவின் பிரமாணம் என்று சொல்லும் போதும் அது அன்பின் பிரமாணத்தின் வெளிப்பாடு. இந்த ராஜரீக பிரமாணத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு உதவி செய்கிறது. அது என்ன கிறிஸ்துவின் பிரமாணம்? ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுல ஒரு நிபந்தனை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமக்க வேண்டும், இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இருந்தாலும் ஆனாலும் ஒரு நிபந்தனை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தியர் புத்தகத்தில் அவர் முன்வைக்கிறார். கலாத்தியர் 6:2, ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமக்க வேண்டும். இந்த வசனங்களை அப்படியே நாம் வேதத்தில் வாசித்து வரும்போது 5வது வசனத்தை இங்க நாம் கவனிக்கிறோம். கலாத்தியர் 6:5, அவனவன் தன்தன் பாரங்களை சுமக்க வேண்டும். அப்ப இரண்டு பாரங்கள். ஒன்று, அவனவன் தன்தன் பாரத்தை சுமக்க வேண்டும். அதே சமயம் மற்றவர்களுடைய, அதாவது உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பாரங்களையும் நாம் சுமக்க வேண்டும். இங்கு வரக்கூடிய பாரம் சிங்குலர் தான், ஒருமையில தான் அங்க பேசப்பட்டிருக்கு. அப்ப இங்கு சொல்லப்பட்ட கலாத்தியர் 6:5 சொல்லப்பட்ட பாரம் என்னவென்றால், நம்ம மூல பிரதிகளில் போய் நாம் கவனிக்கலாம். கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்ட பாரமும் கலாத்தியர் 6:5 சொல்லப்பட்ட பாரமும் மூல பிரதிகள்ல அதனுடைய அர்த்தம் வெவ்வேறு வகைகளில் காணப்படுது. கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்ட, அங்கு சொல்லப்பட்ட பாரம் என்பது ஒருவரை சோர்வுக்குள்ளாக போகக்கூடிய பாரங்கள். ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை மீண்டும் 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 சோர்வுக்குள் கொண்டு போகக்கூடிய பாரங்கள் பற்றி தான் கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கலாத்தியர் 6:5 இங்கு சொல்லப்பட்ட பாரம் என்பது, அதனுடைய முக்கியத்துவத்தை அங்கு நாம் வாசிக்கலாம். அந்த படங்கள்ல நீங்க கவனிக்கலாம். அதாவது இங்கு சொல்லப்பட்ட பாரம் என்பது, ஒரு சரக்கு கப்பலில் அநேக பாரங்களை, அநேக சுமைகளை அந்த சரக்கு கப்பல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, சுமந்து கொண்டு போகும். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லும்போது, ராணுவ வீரர், ஒரு ராணுவ வீரர் அவருடைய தோள்பட்டையில் சுமக்கக்கூடிய ஒரு சுமை, ஒரு பாரம். இதனுடைய அர்த்தம் தான் கலாத்தியர் 6:5. அப்ப இந்த தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்ட பாரத்தை விட கலாத்தியர் 6:5 சொல்லப்பட்ட பாரம் என்பது சுமைகள் அதிகம் நிறைந்த பாரங்களாக காணப்படும். இதற்கு நாம் கவனம் கொடுக்கணும். இப்ப இந்த பாரம் என்னவென்றால், கணவனாக ஒரு சகோதரன் இந்த அழைப்பில் அவர் வந்திருந்தார். அவருடைய பாரம் என்று சொல்லும் போது, அவருடைய மனைவிக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு செலுத்தக்கூடிய வேலைகள், அந்த ஒரு அன்பு, அந்த உபசரிப்பு, இதை பற்றி அங்கு சொல்லப்படும். கிறிஸ்தவ சகோதரி, மனைவி என்று சொல்லும் போது அவர்களுடைய பாரங்கள் நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்தவ கணவனுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பாரங்களுடைய தன்மை, அதை பற்றி இந்த வசனம் பேசுது. அல்லது பிள்ளைகள் என்று சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் பற்றி இந்த பாரம் அங்கு பேசப்பட்டிருக்கு. இதை நம்முடைய 7வது எழுத்துக்களில் இருந்து நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். ரொம்ப முக்கியத்துவம் நிறைந்த இந்த பகுதிகள் அது. 1வது, நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு, நாம் கொஞ்சம் விரைவாக செல்லலாம். கணவனாக இருக்கும் கிறிஸ்தவ சகோதரனின் பாரங்கள். இந்த கணவன் என்று சொல்லும் போது, அந்த கணவன் ஒரு புது சிருஷ்டி. ஒருவேளை தேவன் அவரை அழைத்த விதம் பார்க்கும்போது, அவங்களுடைய மனைவி புது சிருஷ்டியாக இருக்கலாம், அல்லது புது சிருஷ்டி இல்லாதவராக காணப்படலாம். தேவன் அவர்களை அழைத்த விதம் இப்படியாக காணப்படும். இந்த நிலையில அந்த சகோதரன் தன்னுடைய பாரத்தை முதலாவது சுமக்க வேண்டும், பிறகு உடன் இருக்கக்கூடிய சகோதரர் சகோதரிகள் அவர்களுடைய பாரத்தை சுமக்க வேண்டும். வசனம் வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு 5:8 வாசிக்க வேண்டாம், ரெஃபரன்ஸ் நம்ம அங்க கவனிக்கிறோம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும், அங்கு வரக்கூடிய வார்த்தை ஒருவன் தன் சொந்த ஜனங்களை முதலாவது விசாரிக்க வேண்டும். சொந்த ஜனம் என்று சொல்லும் போது அவருடைய மாம்சீக குடும்பம். இதற்கு ஒரு கிறிஸ்தவ கணவன் முன்னுரிமை கொடுக்க வேண்டியதற்கு, இதற்கு அதனுடைய கமெண்ட்ஸ்ல வாசிக்கலாம் இந்த ஒரு பகுதியை.
இது பிரதானமாக ஒரு கிறிஸ்தவ கணவனுடன் தொடர்புடையது. அவரது கடமையானது அவருடைய மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகளை சார்ந்துள்ளது.
பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ கணவன் அவர் இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும் போது அதற்கு முன்பதாக தன்னுடைய கடமை மற்றும் அந்த பொறுப்பை பற்றி அவர் முதலாவது புரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது அவருடைய கடமை, அவருடைய பொறுப்பானது அவருடைய மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகளை சார்ந்துள்ளது. இதை பற்றி புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் புத்தகத்தில் பக்கம் 108 இதுல நாம் அண்டர்லைன் பண்ண அந்த வார்த்தைகளை வாசிக்கலாம்.
ஒருவேளை நாம் உண்மையில் கர்த்தருக்கு முழுமையாய் உரியவர்களாய் இருப்போமானால் இது நிரூபிக்கப்பட வேண்டிய முதலிடம் நம் இல்லமே ஆகும்.
பிரியமானவர்களே, நாம் கவனிக்கிறோம், ஒருவேளை நாம் உண்மையில் கர்த்தருக்கு முழுமையாக ஊறியவர்களாக நாம் காணப்படுவோமே ஆனால் முதலாவது அது நிரூபிக்கப்பட வேண்டிய இடம் நம்முடைய மாம்சீக குடும்பம். இது உண்மையா இல்லைங்களா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கு? இது உண்மை. ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு புரிய வரும். என்ன உதாரணம்? வீட்டில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் ஒன்று இருக்குது. ஒருவேளை நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம எடுத்து கழுவுற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, வீட்டில் நான் சொல்றேன், ஒருவேளை டீ சாப்பிட்றோம், டீ சாப்பிட்ட பிறகு அந்த டம்ளரை கழுவக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா, இதே பழக்கம் தான் எங்கேயும் வருங்க, எக்லீஷியா ஹால்லையும் வரும். உண்மைதானே? நான் எதுவும் தவறா பேசுறேன்னா உண்மை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அதுக்குதான் டீக்கன் இருக்கிறாங்களே பிரதர், உதவிக்காரர்கள் இருக்கிறாங்களே, இது அவர்களுடைய ஊழியமாச்சு. இந்த அன்பின் பிரமாணம் இன்னும் நம்ம மத்தியில சரியா கிரியை செய்யல. அது சரியாக நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் போது இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வராது. இது உண்மை. இந்த அன்பின் பிரமாணத்தில் நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாலை நோக்கி வளர்கிறோம் என்பது தேவன் நமக்கு சின்ன சின்ன இடங்கள்ல ஒரு பரீட்சையாக அவர் முன்வைக்கிறாங்க. அது கூட நீங்க வாசிக்கலாம், நான் வாசிச்சிறேன். நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுதல் என்பது சத்தியத்திற்கான உண்மையான ஊழியமாகும், மற்றும் இதுவே பெரும்பாலும் ஆற்றல் மிக்க ஒன்றும் கூட. கணவன் மனைவிக்கு வேண்டிய தண்ணீரையோ அல்லது நிலக்கரியையோ அல்லது மரத்துண்டுகளையோ சுமக்க வேண்டியது இருந்தால், அல்லது மனைவி கணவனுக்கு செய்ய முடிகின்ற அல்லது செய்ய வேண்டிய ஏதேனும் வேலைகள் இருக்குமானால், இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம், இவைகள் மற்ற ஊழியங்களுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, புறக்கணிக்கப்பட கூடாது. கணவன் என்று சொல்லும் போது, மனைவி என்று சொல்லும் போது, அவர்கள் முதலாவது தன்னுடைய மாம்சீக குடும்பத்தில் தங்களுடைய கடமைகள் விஷயத்துல ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் கவனம் சிதறும் போது, அந்த கடமைகளை அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கும் போது, வசனம் சொல்லுது அவர்கள் விசுவாசத்தை மறுதளித்து அவிசுவாசியிலும் கெட்டவர்களா இருப்பாங்க. இதை நாம் தெய்வீக திட்டத்தோடு நம்ம பொருத்தி பார்த்தால் ஓரளவுக்கு இந்த வசனம் நமக்கு புரிய வரும். பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லோரும் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எம் எனக்கூடிய ஒரு ஸ்தலத்துல. அதுதான் இந்த புது சிருஷ்டிக்கான ஒரு நிலை, அர்ப்பணிக்கப்பட்ட நிலை. அவிசுவாசிகள் அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா, நம்ம டிவைன் பிளான்ல பாக்குறோம், கியூ எனக்கூடிய ஒரு பிரமிட், அந்த சின்ன எழுத்துக்கள் இருக்குப்பாரு, அவர்கள் தான் அவிசுவாசிகள். அதற்கு மேலே இருக்கிறவங்க விசுவாசிகள். ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னுடைய கடமைகள் விஷயத்துல பொறுப்புகள் விஷயத்துல அவர்கள் கவனக்குறைவாக இருந்தாங்கன்னா அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா அவர்கள் எம் எனக்கூடிய ஸ்தலத்துல இல்ல, மாறாக அவிசுவாசியிலும் கெட்டவர்களா இருப்பாங்கன்னா அவர்கள் ஒருவேளை ஆறு எனக்கூடிய நிலைமையில தான் அவர்கள் காணப்படுறார். ஒரு உலகத்தாரை போல இன்னும் அவர்கள் ஆவியில ஜெனிப்பிக்கப்படாத நிலையில் தான் அவர்கள் காணப்படுறாங்க. பிரியமானவர்களே, இதை நாம் இன்னும் வேத வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒன்று தீமைத்தேயு 3:4-5 கவனிக்கலாம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன், இது பொதுவா ஒரு மூப்பருக்கான தகுதியாக அநேக பாடங்கள்ல நம்ம கேட்டிருக்கோம் எலெக்ஷன் சப்ஜெக்ட்ல. இது மனைவிமார்களுக்கும் இந்த வசனத்தினுடைய தாற்பரியத்தை நாம் உணர்ந்தவர்களாக காணப்படணும். தன் சொந்த குடும்பத்தை முதலாவது நடத்த அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல அவர் சரியான விதத்துல அவர் நடத்த முடியும் போது ஆவிக்குரிய குடும்பத்தையும் அவர் நடத்துவதற்கு திராணி உள்ளவராக அவர் காணப்படுவார். இதையெல்லாம் நம்ம பரிச்சயமான வசனங்களால நம்ம கடந்து போறோம். 107 பக்கத்துல இதை நீங்க வாசிக்கலாம் கொஞ்சம் வேகமாக.
உதாரணத்திற்கு, கணவன் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணினவராகவும் இவர் மனைவி அர்ப்பணம் பண்ணாதவளாகவும் இருக்கையில், சத்தியத்திற்கான தன் வைராக்கியமானது மனைவி மீது அழுத்தி கொண்டிருக்கின்றதால வீட்டு பராமரிப்பிற்கடுத்த பாதங்களை சுமப்பதில் அவளுக்கு உதவிடம் தனது கடமையினை புறக்கணித்து போடுவதற்கு தன்னை வழிநடத்தி விடாதபடிக்கு கணவன் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். தன் மனைவிக்கான உண்மையான தேவைகள் அல்லது ஆறுதல்களை சந்தித்திடும் மிகவும் விசேஷித்த கடமை தனக்கு இருக்கின்றது என்னும் காரியத்தினை காண தவறும் அளவுக்கு கத்தரக்கடுத்த தன்னார்வ பணிகள், கூட்டங்கள் முதலானவைகள் கணவனின் ஓய்வு நேரத்தினை மிக முழுமையாய் ஆக்கிரமித்துக் கொண்டு காணப்படக்கூடாது.
பிரியமானவர்களே, இது நாம் கவனிக்கணும். குறிப்பாக புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள் தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சில ஓய்வு நேரங்களிலும் என்ன செய்யணும், முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்கள் காணப்படக்கூடாது. எப்போது பார்த்தாலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நோக்கங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. சில ஓய்வு நேரங்களில் தன்னுடைய கடமைகளை பொறுப்புகளை அவர்கள் சரியாக நிறைவேற்றுவதற்கு அந்த நேரத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு மாத்திரம் அவருடைய எழுத்துக்கள்ல காணப்படுது. 24:88 ஒரு சகோதரன் வியாதியினால் பாதிக்கப்பட்டவராய் இருந்தால் ஒழிய மற்றபடி எந்த காரணத்திற்காகவும் தன் குடும்பத்தை கவனியாதிருப்போமையானால் அந்த புருஷனானவன் தெய்வீக சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவனாக காணப்படும். ஒரே ஒரு விதிவிலக்கு மாத்திரம், இந்த கிறிஸ்தவ கணவன் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் வியாதியினால் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறார்னா அவரால் அந்த ஒரு பொறுப்பை அந்த கடமையை நிறைவேற்றாமல் இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை. நல்ல ஆரோக்கியம் இருக்கு, நேரம் இருக்கு, இருந்தாலும் அந்த புது சிருஷ்டி எனக்கூடிய அந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளில் அசதியாக அவர் காணப்பட்டார், தெய்வீக சட்டத்திற்கு அவர் கீழ்ப்படியாதவனாக காணப்படுவார். அடுத்து நாம் கடந்து போகலாம். அடுத்து சகோதரிகள், மனைவியாக இருக்கும் கிறிஸ்தவ சகோதரியின் பாரங்கள், இவர்களுடைய பாரங்கள் பத்தி புது சிருஷ்டியினுடைய குடும்பமும் கடமைகள் 245 நான் வாசிச்சிறேன். சில கிறிஸ்தவ சகோதரிகள் அவர்களுக்கான பாரங்கள் பார்க்கும்போது ரொம்ப கவனத்தோடு அவர்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பொறுப்புகள் கடமைகள் சிறந்த முறையில் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து சகோதரிகள் கவனமாக ஆராய்வது அவர்களுடைய கடமையாக இருக்குது. உதாரணத்திற்கு நாம் வாசிக்கலாம் 247 கிறிஸ்தவ சகோதரிகள், ஒருவேளை அந்த சகோதரி புது சிருஷ்டியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அழைப்பின் விதம் நாம் கவனிக்கிறோம். கணவன் புது சிருஷ்டியாக இருக்கலாம், ஒருவேளை அந்த கணவன் புது சிருஷ்டி அல்லாதவராக இருக்கலாம், அவர்களுடைய அழைப்பின் விதம். ஆனால் அந்த புது சிருஷ்டி எனக்கூடிய மனைவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புகளை சரியாக செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு வீட்டு வேலைகள், நீங்க நேரம் நமக்கு ரொம்ப குறைவு, இது நீங்க கவனிக்கும் போது இந்த பகுதியை அன்பான தாய்மார்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எனக்கு பாத்திரங்களை கழுவ வெறுப்பாக இருக்கிறது அல்லது எனக்கு சமைக்க வெறுப்பாக இருக்கிறது என்று எந்த ஒரு சகோதரியும் தன்னுடைய பிள்ளைகள் கேட்காதபடி நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி அவர்கள் சொல்லும் போது, அந்த பிள்ளைகள் அப்படி கேட்டு நடக்கும் போது, அது போன்ற இது மாதிரி வார்த்தைகள் அவர்களிடமிருந்து வரும்போது அதை கடிந்து கொள்ளாமலும் விடக்கூடாது. அப்போ அந்த நேரங்களில் சில பிள்ளைகளை நம்ம அழைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை புத்திமதி என்னவென்றால், தேவன் நமக்கு இந்த ஒரு வேலை, நமக்கு உணவு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் அடுத்த வேளை தேவன் நமக்கு உணவு ஆயத்தமாக வச்சிருப்பாங்க. அடுத்த உணவு தேவன் நமக்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது, இப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடை நம்ம என்ன பண்ணணும், கழுவி வைக்கணும். இந்த மாதிரி புத்திமதிய ஆலோசனையே சொல்லிக் கொடுங்க. ரொம்ப அருமையான ஒரு சில பகுதிகள். அடுத்த 246 பக்கத்துல, சில சகோதரிகள் ஒருவேளை வீட்டு வேலை தானே என்று சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த கடமைகள் விஷயத்துல, பொறுப்புகள் விஷயத்துல அசதியாக இருக்க வேண்டாம். இதை மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்கள் செய்யும் போது இறுதியாக நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட வீட்டில் கொடுக்கப்படும் பயிற்சியின் மூலமாக, இந்த வீட்டு வேலைகள் மூலமாக சகோதரிகள் பாதி ஜெயத்தை அவர்கள் அடைந்து விடலாம். இந்த வார்த்தைகள் நாம் கவனிக்கணும். பிரியமானவர்களே, அப்ப கணவன் மனைவி என்று சொல்லும் போது இந்த ராஜரீக பிரமாணத்தினுடைய தாற்பரியத்தை அவர்கள் உணர்ந்து கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. இதை அன்பின் பிரமாணத்தின் அடிப்படையில் செய்தால் மாத்திரமே எந்தவித பிணக்குகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படாமல் இருக்கும். இதை பற்றி பொதுவாக ரசலுடைய எழுத்துக்கள்ல இந்த பகுதியை நாம் வாசிக்கலாம். பக்கம் 19, கிறிஸ்தவ மனைவிக்கும் கணவனுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு ஆலோசனை.
பாவத்தின் சாபமானது ஸ்திரீயின் மேலும் புருஷன் மேலும் வெகு பரவலாய் காணப்படுகின்றது. ஆனால் மனைவியின் மீதுள்ள சாபத்தினுடைய பார பழுவினை இலகுவாக்கிடுவதற்கும் அதை சுமப்பதில் அவளுக்கு உதவுவதற்கும் முயற்சிப்பதற்கு பதிலாக தன் மனைவியின் மீது சாபத்தினுடைய பழுவை கூட்டி கட்ட நாடிடும் கிறிஸ்தவ புருஷன் கவலைக்கிடமான விதத்தில் பரலோக மணவாளனுடைய ஆவியில் குறைவுப்பட்டவனாய்
இருப்பான். ஒரு கிறிஸ்தவ கணவன் மனைவியின் போது அவங்களுடைய ஏற்கனவே அவர்களுக்கு பாரங்கள் பழுகள் அதிகம், ஆனால் மேலும் பழுவை கூட்டி கட்ட செய்திடும் ஒரு கிறிஸ்தவன் கணவன் மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு நிலையில அவர் காணப்படுறார், அந்த ஆவி நிலையில. அடுத்து,
இப்படியாகவே கிறிஸ்தவ மனைவியின் விஷயத்திலும் இருக்கும். புருஷனுடைய உழைப்பை இலகுவாக்கிடுவதற்கும் அவனது பாரங்களில் பங்கெடுப்பதற்கும் நாடிடுவதற்கு பதிலாக மனைவியானவள் சுயநலமுடையவளாய் கடவுனுக்கு சாபத்தின் காரணமாய் ஏற்பட்ட முகத்தின் வேர்வையை அளவிற்கு மிஞ்சி கேட்டுக்கொள்வான். ஆனால் அவள் கிறிஸ்துவின் உண்மையான மனவாட்டியினுடைய அந்த ஆவியில் கவலைக்கிடமான விதத்தில் குறைவுபட்டவளாய் இருப்பாள்.
இங்கு நாம் கவனிக்கிறோம், கிறிஸ்தவ மனைவி அளவிற்கு மிஞ்சி கேட்டுக்கொள்வார்கள், ஆனால் அவர்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க, ஆவியில குறைவுபட்டவர்களாக இருக்கிறாங்க. சோ இதை அந்த குடும்பமானது அன்பின் பிரமாணமாகிய ராஜரீக பிரமாணத்தில் இருதயத்தில் கிரியை செய்தால் மாத்திரமே அந்த ஒரு குடும்பமானது ஒரு ஆசீர்வாதமான நிலையில் காணப்படும். அடுத்து பக்கம் 108, இது வந்து பொதுவான ஒரு காரியங்களாக சொல்றதல் அவர் முன்வைக்கிறாரு. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடமைகளாக இருக்கும் பொறுப்புகள் இருக்கின்றது என்பதை, அவர்கள் ஒருபோதும் இவைகளை புறக்கணிப்பது அல்லது அசட்டை செய்வது கணக்கிட முடியாத பாதகத்திற்கு காரணமாகிவிடும். நாம் நம்மையே கர்த்தருக்கென்று கொடுத்து விடும் போது கணவனுடைய அல்லது மனைவியினுடைய அல்லது பெற்றோருடைய அல்லது பிள்ளையினுடைய உண்மையான கடமையானது ஒருபோதும் ரத்து செய்யப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, நாளைய தினத்துல ஒருவேளை புதிதாக உடன்படிக்கை செய்ய இருக்கிற சகோதர சகோதரிகள், இந்த ஒரு பகுதிக்கு நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டும். நாம் தேவனுக்கு நம்முடைய தாளந்துகளை முழுமையாக கொடுக்கும் போது, கணவன் என்று சொல்லும் போது, மனைவி என்று சொல்லும் போது, பிள்ளைகள் என்று சொல்லும் போது, அந்த கடமை ஒருபோதும் ரத்து ஆகிறது இல்லை. இந்த ஒரு பாரத்தை நாம் சுமக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக சட்டமாக அது காணப்படுது. அடுத்து இதனை தொடர்ந்து சில பாரங்கள் நம்மை வந்து குடும்ப பாரங்கள் சில நேரங்களில் நம்மை வந்து சோர்வுக்குள்ள கொண்டு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் சில குடும்ப பாரங்கள் சில சகோதரர்கள் சகோதரிகள் அந்த பாரங்களின் மீது அதிகமாக கவனம் வைத்து ஆவிக்குரிய பாரங்கள் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பாரங்களை சுமப்பதில் கவனம் குறைவாக இருந்துடுறாங்க. ஆனால் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் அங்கு முன்வைக்கப்படுது. சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. சில நேரங்களில் குடும்ப பாரங்கள் நம்மை சோர்வுக்குள்ள கொண்டு போகும். ஆவிக்குரிய ஊழியங்கள் சில நேரங்களில் செய்யாதபடிக்கு அநேக நேரங்களில் முயற்சி செய்யும் போது நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய பாரங்களை வைத்து விடுவது நல்லது. ஏன் இன்னும் அடுத்த பாரம் ஒன்று இருக்குது. உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய பாரங்களை நாம் சுமக்க வேண்டும். அந்த பாரம் இன்னும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, பக்கம் 111 புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும், அதுல சரசருடைய எழுத்துக்கள் நாம் கவனிக்கும் போது நாளைய தினத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு போதும் என்ற நிலையில நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய மாம்சீக குடும்பத்தின் மத்தியில் அத ஆவிக்குரிய விதத்துல கணவனும் சரி மனைவியும் சரி பிள்ளைகளும் சரி இந்த ஒரு பகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும். முன்னுரிமை கொடுத்து அடுத்து உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கலாத்தியர் 6:2 அவர்களுடைய பாரங்கள் பத்தி இன்னொரு ஒரு வசனம் ரோமர் 15:1-3 நாம் வாசிக்கிறோம். வாசிங்க சிஸ்டர்.
அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார்.
ஆமாம் பிரியமானவர்களே, நமக்கே பிரியமாய் நடவாமல் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பாரத்தையும் நாம் சுமக்க வேண்டும். ரீப்ரிண்ட் 36:46 இந்த கிறிஸ்துவின் பிரமாணமானது அன்பின் பிரமாணமாக அது காணப்படும். இந்த அன்பின் பிரமாணத்தின் மூலமாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். இப்ப 3வது சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளின் பாரங்கள். இவர்களுடைய பாரங்கள் பத்தி நாம் பார்க்கும் போது ரசூலுடைய எழுத்துக்கள்ல 7 பாரங்கள் அவர் முன்வைக்கிறார். 7 பாரங்கள். 1வது பாரம் நாம் கவனிக்கும் போது இது நாம் பார்த்திருக்கிறோம் முன்பதாக குடும்ப பாரங்கள். 2வது பொருளாதார நெருக்கடிகள். சில வேளைகள்ல சில நேரங்கள்ல சில சகோதர சகோதரிகள் பொருளாதார நெருக்கடிகள்ல அவர்கள் காணப்படுவதை நாம் கவனிக்கிறோம். 3வது தொழில் ரீதியான பாரங்கள். தொழில் ரீதியான பாரங்கள். 4வது உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான பாரங்கள். 5வது திடீர் இழப்புகளின் பாரங்கள். சில நெருக்கமான உறவுகள் பிரியக்கூடிய அந்த ஒரு பாரங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கு. 6வது பெரும் குழப்பங்களின் பாரங்கள். சில நேரங்களில் சில முடிவுகள் எடுப்பதற்கு நமக்கு தடுமாற்றம் வரும், குழப்பங்களாக இருக்கும். அது ஒரு பாரங்களாக சுமைகளாக ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை அழுத்திக் கொண்டிருக்கும். அடுத்து 7வது பாவத்தின் பாரங்கள். இந்த 7 பாரங்கள் உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில் காணப்படுகிறது. இந்த பாரங்களில் நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை எப்படி நாம் நிறைவேற்றுவது? அடுத்த ஸ்லைடு. ஒரு 4 ஊழியங்கள் உதவிகள் நாம் செய்யலாம். அன்பின் பிரமாணமாகிய ராஜரீக பிரமாணம் நமக்குள் கிரியை செய்யும் போது இப்படிப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகளுடைய பாரங்களை நாம் எப்படி சுமக்க வேண்டும்? ஒருவேளை சரீரப்பிரகாரமான உதவிகள் தேவைப்படக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு உதவ வேண்டியது இருக்குது. பொருளாதார நெருக்கடிகள் காணப்படக்கூடிய சமயங்களில் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பொருளாதார உதவிகள் ஒன்று இருக்குது. சில நேரங்களில் குழப்பங்கள் மத்தியில் பாவத்தின் பாரங்கள் மத்தியில் திடீர் இழப்புகள் மத்தியில் அவர்களை பலப்படுத்துவதற்கான சில வாக்கு தத்தங்கள் வசனங்களை நாம் மேற்கோள் காண்பிக்க வேண்டியது இருக்குது. இறுதியாக ஜபங்கள். பிரியமானவர்களே, இந்த 4 உதவிகள் அல்லது ஊழியங்கள்ல ஏதாவது ஒரு ஊழியம் ஏதாவது ஒரு உதவி நாம் கண்டிப்பாக செய்யணும். இது செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய சபைகள்ல இப்படிப்பட்ட பாரங்களில் சுமந்து கொண்டிருக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில ஏதாவது ஒரு ஊழியத்தை நாம் கையில் எடுக்கணும். அது என்ன ஊழியம்? அவர்கள் அவர்களுடைய தாளந்துகளை பொறுத்து. வசனம் வாசிக்கலாம், முன்றியவான் 3:17.
ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு சுயநலத்தினால் அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி?
ஆமாம் பிரியமானவர்கள், ஆஸ்தி என்பது தாளந்துகளை குறிக்கலாம். தாளந்துகள் இருந்தும், நேரங்கள் இருந்தும், ஆரோக்கியம் இருந்தும், செல்வங்கள் இருந்தும் ஒரு சகோதரனுக்கு பாரங்கள் ஏற்படக்கூடிய சமயங்கள்ல உதவாமல் இருக்கும் போது அதை எதைதான் வெளிப்படுத்துது? அவருடைய இருதயத்துல சுயநலம் தான் காணப்படுது. சுயநலத்தினால் அவர் அடைத்துக் கொண்டால் அவருக்குள்ள தேவ அன்பு நிலை பெறுவது எப்படி? அடுத்து ரீபின்ஸ் 36:46 அந்த 7 விதமான பாரங்கள்ல சௌரசல் எதை முக்கியத்துவப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார்னா, வில்புல் சின், பாவங்களின் பாரங்கள். அது எப்படிப்பட்ட பாவங்களின் பாரங்கள் என்று நாம் சொல்லும்போது, குறிப்பாக ஒப்புக்கொள்ளப்பட்ட பாவத்தின் வழக்குகளில் இந்த மனப்பான்மையை செயல்படுத்துவதற்கு ஆலோசனை கூறுகிறார். அதாவது சில சகோதரர்கள் சகோதரிகள் பலவீனங்களில் பாவம் செய்யும் போது அந்த வார்த்தையை நாம் கவனிக்கணும். சில நேரங்களில் அந்த பாவத்தை அறிக்கை செய்வாங்க, ஒப்புக்கொள்வாங்க, இதை நான் செய்தது தவறு, மன்னிங்க. அந்த நிலையில் காணப்படக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், ஒருவேளை சிலர் பாவங்களை செய்தும் அந்த பாவத்தினுடைய நோக்கத்தை புரியாமல், உணராமல், மன்னிப்பு கேட்காமல், ஒப்புக்கொள்ளப்படாமல் இருப்பாங்க. அந்த நிலையை பத்தி இங்க நம்ம பேசல. ஒப்புக்கொள்ளப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய பாரங்கள் இப்படிப்பட்ட நிலைகளில் காணப்படும் போது இந்த அன்பின் பிரமாணமானது நம்மிடத்தில் கிரியை செய்ய வேண்டும். அடுத்ததாக 36:46 இது கூட நாம் கவனிக்கணும். சில நேரங்கள்ல எப்போதும் நம்முடைய பாரங்கள்ல, நம்முடைய துயரங்கள்ல சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட சொல்லி அனுதாபங்களையும் உதவிகளையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அது எப்போதும் இருக்கக்கூடாது என்று சொல்றார். வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல, நம்மால் இயலாத பட்சத்துல நம்ம தொடர்பு கொள்வது நல்லது. சில நேரங்கள்ல, இந்த பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல கர்த்தரை தவிர மற்ற எவரிடமும் நம்முடைய பாரங்களை குறித்து சொல்ல வேண்டாம். அது நமக்கே தெரியும். தேவனுடைய ஆவி நமக்குள் அந்த பிரமாணமானது கிரியை செய்யும் போது கண்டிப்பாக தேவனுடைய ஆவியில் அது உணர்த்தப்படும். இது நாம் கவனம் கொடுக்கக்கூடிய சில காரியங்கள். இறுதியாக ஒரு அருமையான ஒரு வசனம், ரோமர் 12:15. சந்தோஷப்படுவர்கள் கூட நாம் சந்தோஷப்படணும், அழுகிறவர்கள் கூட நாம் அழ வேண்டும். ஒரு அருமையான அன்பின் ஐக்கியத்தின் வெளிப்பாடு இந்த வசனத்தில் இங்கே காண்பிக்கப்படுது. இறுதியாக நாம் ஒரு பார்த்து நாம் நிறைவு செய்கிறோம். நமக்கு பிறனாக இறுதியாக யார் காணப்படுறாங்கன்னா, நம்முடைய உலகத்தார்கள், மாம்சீக உறவுகள், அண்டை அயலார்கள், இவர்கள் மத்தியில அல்லது இவருடைய பாரங்கள்னு ஒன்று இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்களுடைய பாரங்களை நாம் எப்படி பார்ப்பது? பக்கம் 106 ரொம்ப தெளிவா அவர் சொல்லிடுறாரு, நாம் அனைத்து ஜனங்களுக்கும் உகந்தவர்களாக வாழ்வது என்பது கூடாத காரியம், அது முடியவே முடியாது. இறுதியாக உலக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டு பண்ணி அவர்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்திடும் நம் பிரயாசம் எப்போதும் வெற்றி காண முடியாது. இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொண்டு இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், கலாத்தியர் 6:10.
ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம்.
இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம், யாவருக்கும் நன்மை செய்ய கடவோம். யாவரும்னா நம்முடைய அண்டை வீட்டார்கள், உலகத்தார்கள், அவர்கள் மத்தியில் நாம் எப்படி நன்மை செய்யலாம், அவர்கள் மத்தியில எப்படி இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவது? ரசலுடைய எழுத்துக்கள்ல 53:57 ஒரு அருமையான ஒரு தலைப்பு அவர் முன்வைக்கிறாரு, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கான சின்னஞ்சிறு வழிகள். 2 வழிகள் இதை பற்றி பேசியிருக்கிறார் இந்த ஒரு பகுதியில். முதலாவது ஒரு வழி என்னவென்றால், யார் ஒருவர் அறியாமையின் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வருகிறாரோ அவர் மிகப்பெரிய நன்மையை அந்த நபருக்கு அவர் செய்கிறார். உலகத்தார் தேவனுடைய சத்தியங்களை சுவிசேஷங்கள்ல சில நேரங்கள் பாரங்கள் அமிழ்த்தி கொண்டிருக்கும் போது, அப்படிப்பட்ட நபர்களுக்கு சில நேரங்களில் ஆறுதல் படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய நன்மையை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஒருவேளை அந்த திராணி அந்த தாளந்து இல்லாத சமயத்தில் இன்னொரு ஒரு நன்மை கூட நாம் செய்யலாம் உலகத்தாரு. அதையும் அதே பகுதியில் அவர் பேசுறாரு. நாளுக்கு நாள் நாம் சந்திக்கும் மனிதர்களுக்கு எவ்வாறு நாம் நன்மை செய்யலாம். ரொம்ப அருமையான வார்த்தைகள் நாம் கவனிக்கிறோம். இருப்பதிலே மிக சுலபமான ஒரு வழி என்ன தெரியுங்களா? நம்மை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வது. இது நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை என்று சொல்றாங்க. எப்போதும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நாம் காணப்பட வேண்டும். இப்படி காணப்படுவது மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை என்று சொல்றார். என்ன அருமையான வார்த்தைகள் பாத்தீங்களா? சோ இதை வந்து நம்முடைய ஏழாம் சுதன் நிச்சயமாக அவருடைய ஆவியில உணர்ந்து அனுபவத்தில் அவர் எழுதியிருக்கிறாங்க. சில நேரங்களில் ஒருவேளை எப்பொழுதும் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சில நேரங்கள் சில கவலைக்கடமான சந்தர்ப்பங்கள் உலகத்தார்கள் மத்தியில் காணப்படும். அந்த நேரங்களில் நம் மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரி சூழல்கள் மத்தியில் நம்ம என்ன செய்யலாம் அதை கூட அவர் பேசுறாரு. ஆனால் எப்போதும் நம்மால் மன மகிழ்ச்சியாக காணப்படாமல் போனாலும் ஒரு கனிவான வார்த்தை, ஒரு சிறிய ஆமா அந்த அது கவனிக்கணும், ஒரு பெரிய புன்னகை இல்ல, ஏதாவது நம்மளால முடிந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறிய புன்னகையோ ஒரு இனிமையான துணியோ ஒரு சிறிய மரியாதையோ நம்ம என்ன பண்ணலாம் உலகத்தாருக்கு நாம் கொடுக்கலாம். இது கூட அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள். இது கூட இந்த அன்பின் பிரமாணத்தின் நோக்கமாக நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகள், சோ இவைகளை நாம் உணர்ந்தவர்களாக இந்த கடைசி நாட்கள்ல இந்த அன்பில் பூரணப்பட வேண்டும் என்பது தேவன் நமக்கு வைத்த இலக்காக இருக்குது. இறுதியாக இந்த அன்பின் பிரமாணத்தினுடைய தாக்கத்தை நாம் வேத வசனங்களில் கவனிக்கிறோம். அன்பு அன்பின் சாயல் வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது ராஜரீக பிரமாணம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவதாக கிறிஸ்துவின் பிரமாணம் என்று அங்கு முன்வைக்கப்படுது. மூன்றாவதாக நியாயப்பிரமாணம் நம்ம எடுத்துக்கொண்டாலும் அங்க வசனங்கள் என்னதான் சொல்லுதுன்னா தேவனிடத்தில் முதலாவது நாம் அன்பு கூற வேண்டும். அதே போல நமக்கு பிறனாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்கள் மத்தியிலும் நாம் அன்பு செய்தோம்னா அது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுது. அடுத்து நான்காவது சுயாதீன பிரமாணம். இவைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு சபைகள்ல சுயாதீனம் இருக்கு, சுதந்திரம் இருக்கு, என்னுடைய இஷ்டப்படிதான் நான் நடந்து கொள்வேன் என்று நாம் சொல்ல முடியாது, நாம் செய்ய முடியாது. இந்த வசனத்தினுடைய நோக்கத்தை நாம் பார்க்கும்போது 13வது வசனத்துல அன்பின் பிரமாணம் நமக்கு கிரியை செய்யும் போது அதை நாம் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்க மாட்டோம். சுயாதீன பிரமாணத்தை அது அன்பில் தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். பிரியமானவர்கள், இந்த கடைசி நாட்கள் என்று நாம் சொல்லும் போது அன்பு இப்படி பல்வேறு பரிமாணங்களாக காணப்படுது. இந்த அன்பில் நாம் பூரணமடைய வேண்டும் என்பதுதான் நம் அனைவருக்கும் உண்டான இலக்கு. இதை நாம் அசட்டை செய்தோமானால் நாம் வாழக்கூடிய உரிமையை இந்த பூமியில் இருந்து இழந்து போவோம். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த ஒரு பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். 1 யோவான் 3:18.
என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்.
பிரியமானவர்களே, இந்த ஒரு முதலாவது ஒரு வேத பாடம் இப்பொழுது நாம் வசனத்தின் மூலமாகவும் நாவின் மூலமாகவும் அன்பு கூர்ந்துட்டோம். ஆனா இது பெரிய விஷயம் இல்லை. இரண்டாவது பகுதி நாம் கவனிக்கிறோம். கிரியையினாலும் உண்மையினாலும் நான் அன்பு கூற வேண்டும். இதுதான் தேவன் நம்ம மத்தியில் எதிர்பார்க்கிறார். நமக்கு உண்டான பரீட்சை இப்பொழுது ஆரம்பிக்கப்படுது. இந்த 2 நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரிகளை சந்திக்கக்கூடிய நேரங்களில் இந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்தை எப்படி நாம் செயல்படுத்துகிறோம் என்பது நமக்கு உண்டான ஒரு பரீட்சை. வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, கிச்சன்ல ஒரு சில உலகத்தார்கள் இருக்கிறாங்க, அவர்கள் மத்தியில் இந்த ராஜரீக பிரமாணம் என்று சொல்லும்போது அவர்களுக்கு சில அருமையான சில உபசரிப்புகள் சில மரியாதைகள் நாம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அந்த அன்பின் பிரமாணம் நமக்குள் கிரியை செய்யும் போது இப்படியாக புது சிருஷ்டிகள் காணப்பட வேண்டும். இதுதான் பிதாவின் சாயல், இதுதான் கிறிஸ்துவின் சாயல் என்பது இறுதியாக நாம் முன்வைக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாய்ப்பை தந்த கன்வென்ஷன் கமிட்டியாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.